السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد، بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والفجر وليال عشر والشفع والوتر. وقال النبي عليه الصلاة والسلام، سئل رسول الله صلى الله عليه وسلم عن صوم عرفة، فقال صلى الله عليه وسلم، تكفر السنة الماضية والباقية. رواه البخاري، صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்க தரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லா. கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, கடந்த 1000 வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 1000 வருடத்திற்கு மேலாக இந்த நாட்டிலே உள்ள முஸ்லிம்களுக்கு வரலாறு இருந்து கொண்டிருக்கின்றது. கடந்த 2012 வரைக்கும் கிட்டத்தட்ட இலங்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு பெரிய அழுத்தங்களோ அச்சுறுத்தல்களோ இருக்கவில்லை. அல்ஹம்துலில்லா, இஸ்லாமிய முறைப்படி நாம் நம்முடைய அநேகமான விடயங்களை ரொம்பவும் சுதந்திரமாக செய்து கொண்டிருந்தோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆனால் நம்மிடத்திலே உள்ள ஒரு சின்ன தவறையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு இருப்பதை போன்றுண்டான முழுமையான சுதந்திரமும் உரிமைகளும் இந்த நாட்டிலே உள்ள முஸ்லிம்களுக்கும் தரப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக, இந்த நாட்டிலே வாழக்கூடிய எல்லா இன மத மக்களுக்கும் ஐடென்டி கார்டு, அதிலே வித்தியாசம் காட்டப்படவில்லை. பர்த் சர்டிபிகேட் வித்தியாசம் காட்டப்படவில்லை. பாஸ்போர்ட் இவைகளிலே எந்த வகையான வித்தியாசமும் இல்லை. இலங்கையை பிறப்பிடமாக கொண்ட அத்துணை பேர்களுக்கும் இது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவைகளின் மூலமாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய எத்தனையோ வேலைகளை நாம் சாதித்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டிலே தரப்பட்டிருக்கக்கூடிய சலுகைகளை நாம் பாவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால நாட்டின் மீது உண்டான பற்று, நாட்டின் மீது உண்டான பிரியமும் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும். பெரும்பான்மை சகோதரர்களிடத்திலே உள்ள மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு, இஸ்லாமியர்கள் இலங்கை வாழ் இஸ்லாமியர்களிடத்திலே இலங்கையின் மீது பற்று இல்லை, இலங்கையின் மீது அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக பேசப்படுகின்றது. அதனால நாட்டுப்பற்று என்பதும் அது மார்க்கத்திலே உள்ள ஒன்று. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு 16-17 மாதம் பைத்துல் முகத்திஸை பின்பற்றி அதை பார்த்து அதை கிப்லாவாக ஆக்கி தொழும்படி அல்லாஹுடைய உத்தரவு. ஆனால் அந்த காலகட்டத்திலும் நபி அவர்கள் அடிக்கடி தன்னுடைய தலையை உயர்த்தி பார்த்து கொண்டே இருப்பார்கள். வஹி வராதா, காபத்துல்லாவை பைத்துல்லாவை முன்னோக்கி தொழும்படி அல்லாஹுடைய வஹி வராதா என்று நபி அவர்கள் அடிக்கடி தன்னுடைய தலையை உயர்த்தி பார்த்ததை குர்ஆன் அல்லாஹ் ஞாபகம் ஊட்டுகின்றான். நீங்க அடிக்கடி உங்களுடைய தலையை உயர்த்தி பார்ப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வெகு விரைவில் உங்களுக்கு விருப்பமான காபத்துல்லாவை நோக்கி தொழும்படி நாம் உங்களுக்கு அறிவிப்போம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான், மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி உங்களுடைய திசையை திருப்பிக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே வாழ்ந்தார்கள், மக்காவை நேசித்தார்கள், பைத்துல்லாவை நேசித்தார்கள், காபத்துல்லாவை நேசித்தார்கள். மக்காவிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்ட நேரத்தில் ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் அடிக்கடி மக்காவை திரும்பி பார்ப்பார்கள். அடிக்கடி திரும்பி பார்த்து நபி அவர்கள் சொல்லுவார்கள், வல்லாஹி இன்னி லஅலமு அன்னக அஹப்பு அர்பில்லாஹி இலைய, அல்லாஹ்வுமீது சத்தியமாக உலகத்திலே உள்ள இடங்களில் எனக்கு நீதான் ஆக ரொம்ப விருப்பமான இடம், நேசமான இடம். லௌலா அஹ்ரஜு கௌமி மா ஹரஜுது மின்க, என்னுடைய கூட்டம் என்னை இங்கிருந்து வெளியாக்கி விட்டார்கள். அவர்கள் என்னை வெளியாக்காமல் இருந்தால் நான் இங்கிருந்து வெளியாகியே இருக்க மாட்டேன். ஆனால் அல்லாஹுடைய நாட்டம் அவர்கள் கொடுத்த சோதனைகளின் மூலமாக மக்காவை விட்டு நபி அவர்கள் வெளியாகி செல்கின்றார்கள். இருக்கும் வரைக்கும் மக்காவை நேசித்தார்கள். மதீனாவுக்கு போனதற்கு பின்னாலும் அடிக்கடி மக்காவுடைய ஞாபகம். சந்திப்பதற்கு மதீனாவுக்கு வருகின்றார். அவரிடத்திலே கேட்பார்கள், எப்படி மக்கா இருக்குது? அவர் மக்காவுடைய பாலைவனம் இந்த காலத்துல மாதிரி அந்த காலம் எப்படி இருந்திருக்கும்? 1400 வருஷங்களுக்கு முன்னால அந்த மக்காவுடைய பாலைவனத்தை பற்றியும் அந்த மணல் பூமியை பற்றியும் அங்குள்ள சில கொடிகளை பற்றியும் அவர் வர்ணிக்க ஆரம்பிக்குகின்றார். நபி அவர்கள் சொல்வார்கள், போதும், நிறுத்துங்க, நீங்க மக்காவை சொன்னாலே எனக்கு கவலை வருகின்றது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து போனதற்கு பின்னாலும் மக்காவை நேசித்தார்கள். மறுமுனையிலே மதீனாவுக்கு போனதற்கு பின்னால மதீனாவையும் நபி அவர்கள் நேசித்தார்கள். ஏன்? நாம் அவர்கள் வாழ்ந்த வாழுகின்ற பூமி. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை நேசித்ததோட மட்டுமல்ல, மதீனாவை சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். اللهم احبب الينا بالمدينه كما حب كما حبب الينا بالمكه. يا الله மக்காவுடைய நேசத்தை நீ ஏற்படுத்தியதை போன்று மதீனாவுடைய நேசத்தையும் எனக்கு ஏற்படுத்துவாயாக. அஷத் அல்லது அதைவிட கூடுதலான விருப்பத்தை மதீனாவின் மீது ஏற்படுத்துவாயாக. மதீனாவுடைய அளவுகோலுக்காக கூட துஆ செய்தார்கள். اللهم بارك لنا في ساعنا ومدنا. இதெல்லாம் அளக்கக்கூடிய சில அளவுகோள்கள். அந்த அளவுகோள்களுடைய பெயரை சொல்லி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ததாக வரலாறு கூறுகின்றது. அதனால நாட்டுப்பற்று என்பது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்தே வந்தது. யார் எந்த நாட்டிலே வாழ்கின்றார்களோ அந்த நாட்டை நேசிக்க வேண்டும், அந்த நாட்டின் மீது பிரியம் ஏற்பட வேண்டும், அந்த நாட்டை பற்றி அடிக்கடி பிரஸ்தாபங்களை செய்ய வேண்டும். பெரும்பான்மை சமூகத்தார்கள்ட்டுள்ள ஆக முக்கியமான குற்றச்சாட்டு, எங்களை தெரியும் ஒரு முக்கியமான விளையாட்டு போட்டிங்க வந்துட்டா பக்கத்தில் உள்ள இஸ்லாமிய நாடு விளையாடுதுன்னா எங்களை சகோதரர்கள் அந்த நாட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நாங்க இந்த நாட்டில் தானே வாழ்கின்றோம், இந்த நாட்டில் எங்களுக்கு இந்த அளவுக்கு உண்டான உரிமைகள் தரப்பட்டிருக்கு, நாங்க இன்னும் ஒரு நாட்டை எவ்வாறு நேசிப்பது? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால நாட்டுப்பற்று, நாட்டின் மீது விருப்பம் நம்முடைய பேச்சுகள்ல வெளியாக வேண்டும், நம்முடைய செயல்கள்ல வெளியாக வேண்டும். எப்படி இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் அடிக்கடி இலங்கையை பற்றி பேசுகின்றார்களோ நாமும் பேசுவோம். இது நம்முடைய தாய் நாடு. இந்த மண், இந்த மண்ணை நாம் விரும்புகின்றோம், இந்த மண்ணை நேசிக்குகின்றோம். இந்த நாட்டை பற்றி மக்களிடத்திலே கூறுவோம், இலங்கை நாட்டை பற்றி, இங்கே உள்ள வளங்களை பற்றி நாங்கள் கூறுவோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவ்வாறு செய்யக்கூடிய நேரத்தில் சில நேரங்களில் எங்களை பற்றி உண்டான தப்பெண்ணம் குறைய ஆரம்பிக்கும். மறுமுனையிலே அல்ஹம்துலில்லா, ஆயிரத்திற்கு மேற்பட்ட மனுஷம் ரொம்பவும் பிரீதமாக, சுதந்திரமாக இஸ்லாமிய முறைப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் துரதிருஷ்டவசம் 2012-13களுக்கு பின்னால நடந்த சில இன்சிடன்ட்களுக்கு பின்னால நாங்க பார்க்கலாம் எங்களின் மீது அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றது. அதை விட கூடுதலாக கடந்த ஈஸ்டர் எட்டேக்கு பின்னால முஸ்லிம்களுக்கு எல்லா புறத்திலிருந்தும் அழுத்தங்களும், எல்லா புறத்திலிருந்து நெருக்கடிகளும் ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். உண்மையிலேயே அந்த தாக்குதல் மிக மிருகத்தனமானது. இலங்கையில் உள்ள எந்த ஒரு முஸ்லீமும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த செயல் யாரு செய்தாலும் அது மிக பயங்கரமானது, மோசமானது. தீவிரவாதத்தை, பயங்கரவாதத்தை இதுகால வரைக்கும் நாங்கள் யாரும் எப்பொழுதும் எங்கேயும் ஆதரித்து பேசியதில்லை. ஆனால் மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இஸ்லாமிய பெயரை வைத்துக் கொண்டவர்களால. எந்த சமூகம் பாதிக்கப்பட்டதோ அந்த சமூகத்துடைய தலைவரே சொல்லிவிட்டார், இந்த தாக்குதலுக்கும் இலங்கை வாழ் முஸ்லிம்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எங்கள் நாட்டுடைய உயர் மட்டத்தில் உள்ள பல தலைவர்கள் கூறியிருக்கின்றார்கள், இதற்கும் முஸ்லிம்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இது மிகவும் திட்டமிட்ட அடிப்படையில் படிப்பிலே அறிவிலே குறைந்த முட்டாள்தனமான சில வாலிபர்களை வைத்து ஒரு கூட்டம் வெளிநாட்டு சக்தியுடன் இயற்றப்பட்ட ஒரு நாடகம் என்று கூறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் துரதிருஷ்டவசம் அந்த தாக்குதலுக்கு பின்னால் எங்களின் மீது நாளுக்கு நாள் அழுத்தங்கள் அதிகமாகிக் கொண்டே செல்கின்றது. எங்களுடைய உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்பட போகின்றது என்பதற்குரிய சில அடையாளங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் தைரியமாக இந்த நாட்டில் சொல்லலாம், எல்லா இடங்களிலேயும் கடந்த 1000 வருடமாக இந்த நாட்டுக்கு எதிராகவோ, அரசாங்கத்திற்கு எதிராகவோ, அல்லது எங்களுக்கு தனிநாடு தேவை, தனியாட்சி தேவை, சுயாட்சி தேவை என்று எங்கேயுமே முஸ்லிம்கள் சொன்னதில்லை. இந்த நாட்டிலே வாழக்கூடிய எல்லா இன மத மக்களுடன் நாங்கள் இணைந்து சேர்ந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் சமீபத்திலே நடந்த அந்த தாக்குதல்களுக்கு பின்னால எங்களுடைய சில முக்கியமான உரிமைகள் பறிக்கப்பட போகின்றதற்குரிய சில அடையாளங்கள் அடிக்கடி வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எங்களுக்கு தெரியும், நம்முடைய மூதாதையர்கள் மிகவும் சிரமப்பட்டு எங்களுக்கு பெற்று தந்த பல உரிமைகள், விவாகம், விவாகரத்து சம்பந்தமான உரிமைகள், வக்ஃபுடைய சட்டம் சம்பந்தமான உரிமை, வராத சொத்து மரணித்து விட்டால் இஸ்லாமிய முறைப்படி பங்கு வைப்பது போன்ற உரிமைகள், மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்பொழுது அதை மையமாக வைத்து அந்த உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள், ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற அமைப்பில் சில, அதாவது குறிப்பிட்ட சில விஷமிகள் அதற்குரிய முயற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இந்த நேரத்தில் நாங்கள் அத்துணை பேர்களும் ஒன்றுபடணும். இது ஒரு இயக்கத்திற்கு ஒரு இயக்கம் அல்ல, இது ஒரு பிரிவினர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய முயற்சி அல்ல. இந்த நாட்டிலே வாழக்கூடிய கலிமா சொன்ன அத்தனை முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு ஒரு முயற்சியாக இருக்குது. இதை நாங்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எங்களுடைய உரிமைகளை நாங்கள் விட முடியாது. ஏன், எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான உரிமைகள் இருக்கின்றன. பிற மதத்தவர்கள் அவரவர்களுடைய உரிமையை அனுபவிப்பதை போன்று எங்களுக்கு இந்த நாட்டிலே உள்ள உரிமைகளை அனுபவிப்பதற்குரிய ரைட்ஸ்கள் இருக்குகின்றன. அந்த உரிமையை பறிப்பதற்குரிய முயற்சிகள் நடக்கும் பொழுது நீங்க பேசுங்க, அவங்க பேசுங்க, ஜெனேஜருடமா பேசுங்க என்று ஒருவர் மற்றவரை சொல்லி தான் அதிலிருந்து விலகிக் கொள்ள முடியாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இலங்கையில் உள்ள அத்தனை இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் இஸ்லாத்திற்கு எதிராக ஏதாவது சட்டங்கள் கொண்டு வரப்பட்டால், குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக ஏதாவது சட்டம் கொண்டு வரப்பட்டால், அதுல நாங்க அத்துணை பேர்களும் எங்களுடைய கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒரே சப்புல நின்றோம் என்றால்தான் எங்களுக்குள்ள இந்த உரிமைகளை இன்ஷா அல்லாஹ் பாதுகாக்கலாம். இதிலே நாங்கள் பிளவுபட்டு பிரிந்துபட்டு இது அவங்களுக்குரியது தானே என்று நாங்க இருந்து விட்டோம் என்றால் காலப்போக்கில் அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னும் எத்தனை எத்தனை உரிமைகள் பறிக்கப்பட போகின்றது என்பது தெரியாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால சரித்திரத்தை நாங்க விளங்கணும். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்துல இஸ்லாத்துல உள்ள ஷரியாவில் உள்ள ஏதாவது ஒன்றுக்கு யாராவது ஒருவர் மாற்றம் செய்ய முன் வந்தால் அதற்கு நம்முடைய சலஃப் சாலிஹீன்கள் கொஞ்சமும் இடம் கொடுக்கல. உதாரணத்திற்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானவுடன் மதீனாவுல மிகப்பெரிய அமளி சுமளிகள் ஏற்பட்டது. மதீனாவை சூழ உள்ள யகூதிகள் நசாராக்கள் இது நல்ல சந்தர்ப்பம், முஸ்லிம்களை ஒட்டுமொத்தமாக அழித்து அவர்களை ஓரங்கட்டி விடலாம் என்று தாக்குதல் நடத்தலாம் என்றும், இன்னும் சிலர்கள் தான் பொய் நபியென வாதிட ஆரம்பித்தார்கள். இன்னும் சிலர்கள் நான் தொழுவேன், நோன்பு குடிப்பேன், ரக்கத் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன நேரத்தில் ஹலீஃபாவாக இருந்த ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு துணிச்சலுடன் அந்த அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டார்கள். இந்த அளவுக்கு தைரியமாக சொன்னார்கள் என்றால், நபியுடைய காலத்தில் ஒருவர் மிருகத்திற்கு மிருகத்தை ஜகாத் கொடுக்கின்றார், என்னுடைய காலத்தில் அதே மாதிரி மிருகங்களுக்கு ஒரு மிருகத்தை கொண்டு வந்து ஜகாத் கொடுக்கின்றார். ஜகாத் கொடுக்கிற நேரத்தில் அந்த மிருகத்தை கட்டி இருக்கிற கயிற்றை தரமாட்டேன் என்று சொன்னாலும் அதற்காக வேண்டி அவருடன் நான் யுத்தம் செய்ய தயார். والله لو منعوني اقالا لجاهدت معه اللهم لي சத்தியமாக இந்த கைச்சுடி அளவுக்கு கூட தர மாட்டேன் என்று சொன்னால் அவருடன் நான் போர் செய்ய தயார். ஐயல்குசுதீன் வான ஹை, நான் உயிருடன் இருக்க இந்த கைச்சுடி அளவுக்கு கூட தீனிலே குறைவு வருவதை நான் விரும்ப மாட்டேன் என்று அன்று சொன்னார். இந்த தீன்ல எத்தனை வகையான குறைபாடுகள் குர்ஆனுடைய ஹதீஸில் உள்ள எத்தனையோ கருத்துகளுக்கு முரணாக சட்டங்கள் இயற்றப்பட போகின்றது என்ற தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகாபாக இருக்கலாம், ஹிஜாபாக இருக்கலாம், இது வெறும் கலாச்சாரம் மட்டுமல்ல, ஷரியத்தில் உள்ள மிக முக்கியமான ஒரு அம்சம், ஷரியத்தில் உள்ள மிக முக்கியமான ஒரு பங்கு. அதுல வாஜிபா சுன்னத்தா என்ற கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் நிகாப் என்பது ஹிஜாப் என்பது நம்முடைய இஸ்லாத்துடன் நம்முடைய தீனுடன் சம்பந்தப்பட்டது. மேலான பெரியார்களே, அன்று ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கயிற்றை கூட விட்டு கொடுக்க மாட்டேன் என்று அவர்கள் கூறினார்கள் என்றால், இங்கு இதை நாம் விட்டோம் என்றால் குர்ஆனுடைய ஆயத்துகளை விட வேண்டி வரும், நபியவர்களுடைய ஹதீஸ்களை விட வேண்டி வரும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால இது மாதிரியான நிறைய வரலாறு சான்றுகள் ஹதரத் இமாம் அஹ்மதி இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்துல அந்த குர்ஆனுடைய பெரிய ஒரு பிரச்சனை வருது. குர்ஆன் மஹ்லூகா படைக்கப்பட்டதா இல்லையா, அதை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு பயங்கரமான தண்டனைகள், இவர்களுக்கு கூட தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. அதனால பலர்கள் உயிருக்கு பயந்து என்ன சொன்னார்கள், பரவாயில்லை நான் என்னுடைய கருத்தை வாபஸ் வாங்குறேன். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கிட்ட வந்து சிலர் கூறுகின்றார்கள், இந்த அளவுக்கு சிரமப்படுறீங்க, ஜெயில கஷையடி அடிக்கப்படுகின்றீங்க, மாத கணக்கில் ஜெயில அடைக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்களோட உயிருக்கு ஆபத்து தானே, பரவாயில்லை சொல்லிடுங்களேன் என்று சொன்ன நேரத்துல இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா சொன்னார்கள், அஹ்மதுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, ஆனால் இஸ்லாத்தை நான் தீனை குர்ஆனை விட்டு கொடுப்பதற்கு தயார் இல்லை. நம்முடைய நமக்கு முன்னால வாழ்ந்த இமாம்கள், நம்முடைய சலஃபு சாலிஹீன்கள் எங்களுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கின்றார்கள். இஸ்லாத்திற்கு எதிராக ஏதாவது ஒன்று நடக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, தீனை இஸ்லாத்திலே இஸ்லாத்திலே உள்ள ஏதாவது சட்டத்திற்கு மாற்றமாக உண்டு வருவதை அவர்கள் இடம் கொடுக்கல்ல. அதனால் இந்த நாட்டில் உள்ள நாங்கள் அத்துணை பேர்களும் எங்களை ஷரியாவுக்கு மாற்றமாக, குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக ஏதாவது சட்டங்கள் வரப்போகின்றதா, நாங்கள் எல்லாரும் ஒன்றுபடணும், ராஜதந்திர ரீதியில அதற்குரிய முயற்சிகளை செய்யணும். என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான், இந்த ஆர்ப்பாட்டங்கள், இந்த போராட்டங்கள், அதிலே ரோட்டுக்கு இறங்கி பதாதைகளை தூக்கிக் கொண்டு கட்டங்களை போட்டுக்கொண்டு கற்கே கற்களை வீசி எரிந்து கொண்டு செய்வதன் மூலமாக கடந்த காலங்களில் இவ்வாறு செய்தவர்களால அவர்கள் எதையும் சாதித்ததாக எங்களுக்கு தான் தெரியல. ஆனால் அஹிம்சை வழியில் அமைதியான முறையில் பேச்சுவார்த்தைகளின் மூலமாக இன்ஷாஅல்லாஹ் நாங்கள் சாதித்துக் கொள்ளலாம். அதனால எந்த அளவுக்கு இருந்தா உலகத்துல முஸ்லிம்கள் மாத்திரமல்ல உலகத்துல வாழக்கூடிய அத்தனை மனிதர்களுடைய ஆடைகளுக்கு ஐக்கிய நாட்டு சபையிலே கூட ஒரு சட்டம் கொண்டு வந்து வரப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்டிலேயும் யாராக இருந்தாலும் சரி அவருடைய ஆடைகளில் ஏதாவது ஒரு முறையை கொண்டு வந்து அந்த ஆடை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சட்டம் போட முடியாது கூடாது என்று ஐக்கிய நாட்டு சபையிலே கூட சட்டம் பாஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. சில வருடங்களுக்கு முன்னால பிரான்ஸ்ல பேர்கவர் தடை பண்ணின நேரத்தில் ஐக்கியனா மனித உரிமைகள் ஆணையம் அதற்கு எதிராக தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அவர்கள் இன்றும் தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதனால பிரான்ஸ் அந்த நாட்டுடைய பவரை வைத்து அந்த சட்டத்தை அமுல்படுத்தினார்கள் என்பதனால மனித உரிமை ஆணையத்தினால அதற்கு ஆமா சாமி போட்டதாக சரித்திரம் இல்லை. எந்த அளவுக்கு இந்த பிரான்ஸ்ல அந்த பேஸ் கவர் நிகாபுக்கு தடை வந்ததற்கு பின்னால அங்குள்ள ஒரு செல்வந்தர் பகிரங்கமாக அறிவித்தாரு, யாருக்கு விருப்பமோ நீங்க நிகாபு பேஸ் கவரை அணிந்து கொண்டு செல்லுங்க, உங்களுக்கு அதற்காக போடுற ஃபைன் துண்ட கொண்டு வாங்க, இந்த முழு நாட்டில் எத்தனை லட்சம் ஃபைன் வந்தாலும் அதை கட்டுவதற்கு நான் தயார். நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால் ஆடைகள் விஷயத்தில் யாரும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. நாங்க பார்க்கலாம் ஒருவன் நிர்வாணமாக நடக்கின்றான், எங்கேயாவது அவரை தடை செய்யப்பட்டிருக்கிறதா? அப்ப நிர்வாணமாக நடக்கிறவரை தடை செய்யலாண்டா ஒருவர் தன்னை மூடிக்கொண்டு போனால் எவ்வாறு தடை செய்வது? சிலர் சொல்லக்கூடிய காரணம் உண்மையில அதல்ல. மேலான பெரியார்களே சகோதரர்களே, பெரிய ஒரு எஜெண்டா ஒன்று இருக்குது, பெரிய ஒரு அரசியல் தந்திரம் ஒன்று இருக்குது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால ராஜதந்திர ரீதியில நாங்க இந்த நாட்டிலே உள்ள நாங்க வாழக்கூடிய 22 லட்சம் முஸ்லிம்கள் ஆண்களாக இருக்கலாம், ஏன் பெண்களும் இங்கே இருக்கக்கூடிய மனித உரிமை ஆணையம் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்குது, அங்கே சென்று இது என்னுடைய அடிப்படை உரிமைக்குடைய மீறல், இதை எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் ஒவ்வொரு மாவட்டத்துல போய் பதிவு செய்யும். இந்த நாட்டிலே உள்ள இஸ்லாமிய தலைவர்களாக இருக்கலாம், பெரும்பான்மை சமூகத்திலே உள்ள அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அவர்களுடன் நம்முடைய தொடர்பை ஏற்படுத்தி இதுல நீங்க கை வைக்காதீங்க, இது இதுல வச்சா எங்களை ஷரியாவோட கைய வைக்கிறீங்க, எங்களை தீன்ல மார்க்கத்துல கைய வைக்கிறீங்க, அவர்களுடைய உதவியை நாங்க தாராளம் பெற்றுக் கொள்ளலாம். எங்களுக்கு சீராவுல அதற்கு நிறைய முன்மாதிரிகள் இருக்கின்றது. நபி அவர்கள் தாயிப்புக்கு சென்ற நேரத்துல மக்களை முஷ்ரிக்கீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாயிப்புக்குள்ளே வர விடாமல் தடுப்பதற்குரிய முயற்சியை செய்து விட்டாங்க. அந்த நேரத்திலே நபி அவர்கள் முஸ்தயிம் இப்னு அதி அவர் ஒரு நான் முஸ்லிம், அவருடைய உதவியை நபி அவர்கள் தேடினார்கள். அந்த முஸ்தயிம் இப்னு அதி தன்னுடைய மகன்மார்களை அனுப்பி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட் பண்ணி மக்காவுக்குள்ள அழைத்து கொண்டு வரும்படி சொன்னதோட நபியவர்கள் மக்காவுக்குள்ள வந்தவுடன் மக்கத்து முஷ்ரிக்கீங்களை பார்த்து சொன்னார், இந்த முஹம்மதுக்கு நான் பாதுகாப்பு கொடுத்திருக்கின்றேன், இந்த முஹம்மதுக்கு யாரும் எந்த வகையான தீங்கையும் கொடுக்க கூடாது, அவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. ஆனால் நபி அவர்கள் அவருடன் நல்ல உறவை வளர்த்திருந்ததனால அந்த நேரத்தில் அவருடைய உதவியை பெற்றார்கள். அதனால் எங்களை நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் எங்கெங்கே செறிந்து வாழ்கின்றார்களோ அந்த பகுதியில் உள்ள அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அவர்களிடம் போய் அழகாக அவர்களை சந்தித்து தயவு செய்து எங்களுக்குள்ள இந்த மார்க்க உரிமையை ஷரியத்துடைய உரிமையை பறிப்பதற்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது என்று நாங்கள் அழகாக பேசலாம். இது நம் ஒவ்வொருவருடைய கடமை என்று நினைக்கும். நாங்கள் வேற என்ன இஸ்லாத்துக்கு செஞ்சு கொண்டிருக்கின்றோம்? நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்கணும், எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் இஸ்லாத்திற்காக செய்த அர்ப்பணிப்புகள் தியாகங்கள் அவைகளின் 101 கூட நானும் நீங்களும் செய்யல, அந்த அளவுக்கு வரல. இப்போ ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கிறது, நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்கணும், என்னால இஸ்லாத்தை பாதுகாக்க என்ன செய்ய முடியும்? அமைதியான முறையில் அழகான முறையில் சட்ட முறைப்படி, சட்டத்திற்கு மாற்றமாக அல்ல, சட்ட முறைப்படி எங்களுடைய நாட்டிலே உள்ள லோயர்களை அணுகி அவர்களுடனும் ஆலோசனை செய்து இதை எப்ப இவ்வாறு சாதிக்கலாம் என்று நாங்கள் கட்டாயம் அதில் ஈடுபடுவோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மறுமுனையில நாங்கள் அல்லாஹ்வின் பக்கமும் நெருங்கணும். எங்களை வணக்கங்கள் அமல் இபாதத்துகளை கூட்டணும். அநேகமாக இன்று இரவு பெரிய தென்பட்டால் நாளைய தினம் ஹஜ் மாதத்துடைய தலைப்பிறை தென்பட்டால் நாளைய தினம் முதலாவது பிறையாக இருக்கும். அந்த துல் ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்கள் மிக விசேஷமான நாட்கள். குர்ஆன் அல்லாஹ் சத்திய செய்து கூறுகின்றான், அதிகாலையின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய கருத்துப்படி அந்த 10 இரவுகள் என்றால் துல் ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்கள். அதனால புகாரியில வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மற்ற நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட அல்லாஹ்வுக்காக ரொம்ப விருப்பமான அமல் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்களிலே செய்யப்படக்கூடிய அமல். அதிலாக விசேஷமான தினம் அந்த 9வது தினம், அரபாவுடைய தினம். நபியிடத்துல சஹாபாக்கள் வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அரபாவுடைய நோன்பை பற்றி சொல்லுங்களேன். நபி அவர்கள் சொன்னார்கள், துக்கப்பிரு சனத்தல் மாதியத்தவல் பாக்கியா, கடந்த வருடத்துடைய பாவம், இந்த வருடத்துடைய பாவம், 2 வருடத்துடைய முழு பாவங்களுக்கு இது குற்ற பரிகாரமாக ஆகும் அந்த அரபா தினத்திலே நோன்பு பிடிப்பதின் மூலமாக. அதனால நாங்க முழு நாட்களிலே உள்ள முஸ்லீம்கள் அல்ஹம்துலில்லா பலர்கள் தொடர்ந்து பிடிப்பாங்க, அந்த 9 நாளைக்கு நோன்பு பிடிப்பாங்க. அது மாத்திரமல்ல, ஒரு சிலர் அரபாவுடைய நாளையில நோன்பு பிடிப்பாங்க. ஒவ்வொரு வாரமும் திங்கள் வியாழன் போன்ற அந்த நாட்களில் வளமையாக நோன்பு பிடிப்பது சுண்ணத்து. அதனால சுண்ணத்தான நோன்புகளை நாங்க பிடிப்போம். துஆ கபூலாகிற நேரங்கள்ல கை ஏந்துவோம். எங்களை நாட்டிலே உள்ள இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு ஏதாவது அழுத்தங்கள் வந்து அதிலிருந்து எங்களை பாதுகாத்திருந்து அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம். ஷரியாவுக்கு மாற்றமான எந்த தடையும் வந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ்ட்ட நாங்க மன்றாடுவோம். லட்சக்கணக்கான மக்களுடைய துஆக்களில் நிச்சயமாக அல்லாஹ் பல ஆயிரக்கணக்கான மக்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்வான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நாங்க அந்த 10 நாட்கள் விசேஷமாக, அதுல அரபாவுடைய நோன்பாக இருக்கலாம், திங்கள் வியாழனுடைய நோன்பாக இருக்கலாம், மற்ற நாட்களை விட கூடுதலான இபாதத்துகள் வணக்கங்களில் நல்ல காரியங்கள் நாங்கள் ஈடுபடுவதோடு அந்த உதுஹையாவுடைய அமல் வருஷத்துல ஒரே ஒரு தடவை தான் வருது. இந்த நாட்டில் அல்ஹம்துலில்லா இந்த இந்த தடவை வரைக்கும் எங்களுக்கு உபிஹையாவுக்குரிய தடை இல்லை. ஆனால் அவங்க சில கட்டாயம் சட்டங்களை போட்டிருக்கிறாங்க, ஒழுக்கங்களை வழிமுறைகளை போட்டிருக்கிறாங்க. நாங்கள் 100 அந்த ஒழுக்கங்களை கடைபிடிக்கணும், அந்த வழிமுறைகளை கடைபிடிக்கணும். அரசாங்கத்தால அதற்கு போட்டிருக்கிறாங்களே லைசன்ஸ் எடுக்கணும், எந்த இடத்துல அறுக்கணும், அதனுடைய கழிவுகளை எப்படி வீசணும், அதற்குரிய வழிமுறைகள் அல்ஹம்துலில்லா அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படுகின்றது. அதனால வருடத்துல ஒரு முறை வார உதவியாக நாங்கள் முறைப்படி சந்தோஷமாக கொடுப்போம். அதில இலங்கை சென்னையத்தில் உள்ளமாவால அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க, எந்த பகுதியில உதகையா கொடுப்பதில் உங்களுக்கு பாரிய சிக்கல் சிரமம் இருக்குதோ, நீங்க வேற எந்த பகுதியில சிக்கலும் சிரமமும் இல்லையோ அந்த பகுதியில போய் உங்களோட கொடுத்துக் கொள்ளுங்கள். ஏன் சொல்ல வரோம் என்றால், சில சோசியல் மீடியாக்கள்ல இவ்வாறு ஒரு செய்தி பரவுகின்றது, இப்ப கஷ்டமா தானே இருக்குது, அதனால உதகையா கொடுக்கிற அந்த பணத்தால நீங்க குமரி காரியத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஏழைகளுக்கு வீடுகளை கட்டி கொடுங்க, அல்லது படிப்புக்கு அறிவுக்கு நீங்க உதவி செய்யுங்க, கல்வி அறிவுக்கு. நாங்களும் சொல்றோம் அதை கட்டாயம் செய்யுங்க, ஆனா உதகையாக விட்டுட்டு செய்யுங்கன்னு சொல்லல, ஒரு அமலை இல்லாமலாக்கிட்டு இன்னொரு அமலை செய்யுங்கன்னு நாங்க சொல்லல. இந்த உதகையாவுடைய அமலை கட்டாயம் செய்யுங்க. நாங்க செஞ்சோம் என்றா தான் வளர்ற எங்களை சந்ததிகளும் இந்த அமல்களை பார்த்து அவங்களும் செய்வாங்க. நாங்க இதுல கோட்டை விட்டுட்டோம் என்றா பின்னால வர ஜெனரேஷன் அவர்கள் உதகையா என்னவென்றே தெரியாமல் பார்க்காமல் இருக்கிற காலமும் சில நேரத்தில் வரக்கூடும். அதனால எங்களை மற்ற ஆடம்பரமான செலவு, திருமணங்களுக்கு லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கிற்கு செலவழிக்கிறோம், அல்லது இஸ்லாத்தில் இல்லாம பேர்தே பங்கன், அந்த பங்கன், இந்த பங்கன், எத்தனையோ அந்த செலவை கொடமளிச்சு நீங்க கல்வி அறிவுக்கு அல்லது குமர காரியத்திற்கு அல்லது வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு அல்லது இன்னும் உண்டான இதர சமூக நலன்களுக்கு தாராளமாக உதுஹா செய்வோம், ஆனால் உதுஹியாவுடைய அமலை விட்டுட்டு இன்னொரு அமலுக்கு போவது என்பது அது அவ்வளவு நல்ல விஷயம் அல்ல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால மிக நெருக்கடியான காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய உரிமைகளுக்கு இது சும்மை பண்ணி காப்பிண்டு உண்டத்தின் பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ண படல்ல கேபினட்டுக்கு போட இருக்கிறாங்க. இதுல அவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பின்னால கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட ஒவ்வொரு உரிமைகள் அல்லாஹ் பாதுகாக்கணும் பறிப்பதற்குரிய முயற்சிகள் நடப்பதை போன்று தெரியுது. முதல்ல கையில ஒரு விரலை எடுக்கிறது, அந்தர விரல் எடுத்ததோட மறுக்க இரண்டாவது மூணாவது அஞ்சு விரல் முழங்கை அதுக்கு பின்னால முழு கை அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏதாவது ஒன்றுக்கு நாங்க ஓகே பண்ணிட்டோம் என்றா அதற்கு பின்னால இரண்டாவது மூணாவது நாலாவது எங்களது உரிமைகள் ஒன்றுக்கு பின்னால ஒன்று எங்களை விட்டு சென்றுவிடும். ஆனால் பின்னால வார தந்திகளுடைய சந்ததிகளுடைய பதுவாவுக்கு நானும் நீங்களும் ஆளாக்கப்பட்டு விடக்கூடாது. எங்களை மூதாதியர்கள் எடுத்து தந்த அந்த ரைட்ஸ்களை நாங்க பாதுகாத்து எங்களுக்கு பின்னால வாரவர்களுக்கு அதை அப்படியே ஒப்படைப்பது எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்குது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால இந்த விஷயங்களை நாங்கள் தூர நோக்குடன் நடப்போம். இந்த நாட்டிலே வாழக்கூடிய எல்லா மக்களுடனும் இணைவோம், சகஜமாக பேசுவோம், அவர்களுடன் அன்பாக இரக்கமாக கருதுவோம். சில பேர் எங்களை சந்திப்பதற்கு விருப்பப்பட மாட்டாங்க, எங்களை கண்ட சில நேரத்தில் பயம் ஏற்படும். அந்த பயத்தை நீக்குவோம், அவர்களுடன் நெருங்குவோம், அவர்களுடன் அன்பாக இரக்கமாக பழகி எங்களை பற்றி உண்டான தப்பு அபிப்பிராயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்குவதற்கு முயற்சி செய்வதோட எங்களுக்குள்ள எல்லா பிரச்சனைகளையும் வரக்கூடிய முக்கியமான இரவுகள்ல அல்லாஹ்விட்ட முன்னால வைத்து நாங்கள் துஆ செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நிலைமைகளை அல்லாஹ் சீராக்கி தருவான். அந்த அடிப்படையில நாங்கள் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. விசேஷமாக நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. அச்சமற்ற பயமற்ற சூழலை இந்த நாட்டிலே உருவாக்கி வைப்பாயாக. இந்த நாட்டிலே வாழக்கூடிய அனைத்து இன மத மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் சகவாழ்வையும் ஏற்படுத்தி வைப்பாயாக. எங்களை ஷரியாவுக்கு மாற்றமாக என்னென்ன முயற்சிகள் நடக்குகின்றனவோ யா அல்லாஹ் அவைகளை தவிடுபொடியாக்கி அதிலிருந்து இஸ்லாமிய உம்மத்தை நீ பாதுகாப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன், ஆமீன், யா ரப்பல் ஆலமீன், ரஹ்மத்கே யா அர்ஹமர் ராஹிமீன்.